சத்தியத்துக்காக உங்கள் ஸ்தோத்திரிக்கம் துதிக்கிறோம் கத்தாவே. நீ ஆராதிக்கன்று கொடுத்த அன்றை முறை அன்றைய பிள்ளைகளுக்காக உங்கள் ஸ்தோத்திரிக்கம் கத்தாவே. எங்களுக்கு கொடுத்த விசுவாசம் நம்பிக்கை அன்புக்காக உங்கள் ஸ்தோத்திரிக்கம் துதிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஜபத்தை கேட்ட அன்றைய நீர் எங்களுக்கு அருளில் நன்மைக்காக உங்கள் ஸ்தோத்திரிக்கம் கத்தாவே. எங்கள் கடைசி காலத்திலே எங்களை அன்றைய மக்கன்று உங்களுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கம் கத்தாவே. எங்களுக்கு அன்றைய வார்த்தையை அன்றைய வெளிப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கம் கத்தாவே. எங்களை ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கம் துதிக்கிறோம் கத்தாவே. எங்களுக்கு அன்றவரையும் நீர் பாராட்டின தயவுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இம்மட்டுமாய் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கம் கத்தாவே. எங்களை பாஷித்து பாதுகாத்து வழி நடத்துவந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கம் கத்தாவே. அன்றைய தொடர்ந்து அன்றரை எங்கள் வழி நடத்துகிற தெய்வனையும் ஸ்தோத்திரிக்கும் கத்தாவே. எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரையும் ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் கத்தாவே. எங்கள் மத்தியிலே அன்றைய வார்த்தை ரூபமாக வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கும் கத்தாவே. எங்களுக்கு அன்றரே நீர் அன்றைய ஒவ்வொரு நாளும் அன்றைய ஆவிக்குரிய கிருபையினால் எங்களை போஷித்து பாதுகாக்கிற தெய்வனையும் ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் கத்தாவே. எங்களை நீர் அன்றரை மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறவரையும் ஸ்தோத்திரிக்கும் கத்தாவே. துதிக்கிறோம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கும் வானத்தையும் பூமியும் படுத்த சர்வ வளமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே அன்றைய உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் அன்றைய சபை கூடி வரும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே இரண்டு மூன்று பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன தேவன் அன்றைய உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் கத்தாவே. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் கத்தாவே. வந்தது நல்லது என்று ஒவ்வொருவரும் உணரத்தக்க கிருபை தாரும். கேட்கிற ஆண்டரே வசனமானது வார்த்தையானது எனக்கு எங்களுக்கும் ஆண்டரே அது புரோஜனமாய் காணப்படட்டும் கத்தாவே. இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் உம்முடைய நாமத்தினாலே கட்டுகிறோம் கத்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாக எங்கள் மத்தியிலே கூட்டி சேர்த்து வார்த்தையிலே களி கூறும்படியான அனுபவத்தினை எங்களுக்கு தந்தரலும் கத்தாவே. நாங்கள் கேட்கிற வார்த்தை ஆண்டரே அது எங்களுக்குள்ளே கிரியை செய்து கத்தாவே அது நூறும் அறுபதுமாக பலன் தரட்டும் கத்தாவே. பேசுகிற அடியனை மறத்து நீர் பேசுவீராக. வல்லமையான வெளிப்பாடான வார்த்தைகள் அங்கே அங்கே கேட்கத்தக்க கிருபை தாரும் கத்தாவே. சோத்திரிக்கும் ஆண்டரே ஆன்லைன் மூலமாக கேட்கிறவர்களையும் ஆசீர்வதித்தரலும். எல்லா ஆண்டரை தடைகளையும் அப்புறப்படுத்தி கத்தாவே. ஆன்லைனில் தெளிவாக செல்லத்தக்க கிருபை தாரும் கத்தாவே. ஆன்லைன் மூலமாக கேட்கிறவர்களும் பயபக்தியோடு அதை கேட்டு அது தங்களோட வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்களோட வாழ்க்கையில அப்ளை பண்ண கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபேசியர் முதலாம் அதிகாரம் 3-6 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் முதலாம் அதிகாரம் 3-6.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துக்கள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார்.
போது இன்னைக்கு நம்ம செய்தி தியானிக்க போற செய்தியின் தலைப்பு அடாப்ஷன் பார்ட் 2 புத்திர சுவிகாரம் பகுதி 2. இந்த எபேசியன் புஸ்தகம் வந்து இட்ஸ் பேரலல் டு ஜோஷுவா புக் என்று சோன் பிரன்ஹம் சொல்லுகிறார். இந்த எபேசியர் புஸ்தகம் வந்து யோசுவா புஸ்தகத்துக்கு அது ஒரு பேரலாக காணப்படுகிறது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்கிறதை பார்க்கிறோம். கானான் தேசத்தை வந்து அவர்களை சுதந்திரித்து கொள்கிற அந்த ப்ராமிஸ் லேண்டில் அவங்கள யோசுவா எப்படி பிளேஸ் பண்ணுகிறான் என்பதை வந்து யோசுவா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவங்களுக்கு அந்த இஸ்ரேலர்களுக்கு வந்து அந்த ப்ராமிஸ் லேண்டு கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பதாக வரைக்கும் அவங்க வந்து அவங்க பில்கிரிம்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தாங்க. அவங்க யாத்திரை செய்தார்கள், வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தார்கள். அப்படியாக காணப்பட்டது 400 வருஷமாக அவங்க அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். முதலாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். உங்களுடைய சந்ததியார் வந்து 400 வருஷம் அடிமைத்தனத்திலே போவாங்க. அதுக்கு அதன் பின்பு அவர்களுக்கு நான் வந்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று அவங்களுக்கு அந்த ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது. அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டதுல நமக்கு ஒரு ப்ராமிஸ் இருக்கு. வி ஹாவ் ஏ ப்ராமிஸ் பிகாஸ் அவர் ப்ராமிஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட். அவங்களுக்கு அது ஒரு நேச்சுரல் ரெஸ்டாக இருந்தது, நேச்சுரல் லேண்ட் இருந்தது. அதே போல் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லேண்ட் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் இருக்கிறது. ஹலலூயா. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸாக இருக்கிறது. ஐ மீன் மோசே வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் என்னவென்றால், அவனுக்கு வந்து எதற்காக அவனை கர்த்தர் கொண்டு வந்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே எகிப்திலிருந்து அவனை அவர்களை வழி நடத்தி வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். அந்த கானான் தேசத்துக்கு அவன் வழி நடத்தி கொண்டு வந்தான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல, கானான் தேசத்துக்குள்ளே அவங்கள கொண்டு போய் அந்த லேண்டை அவங்களுக்கு பங்கு வச்சு கொடுக்கும்படியான அந்த ஸ்லாக்கியம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. He led them up to the land, but Joshua divided the land to the people. அவன் அந்த லேண்ட் வரைக்கும் அவங்கள வந்து வழி நடத்தி வந்தான். ஆனால் அந்த லேண்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த லேண்டை வந்து டிவைட் பண்ணி கொடுத்தது வந்து யோசுவாவுடைய ஊழியமாக இருக்கிறது. யோசுவா வந்து ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளமாக இருக்கிறான். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ஒன் ஹூ செட்ஸ் த சர்ச் இன் ஆர்டர். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், சபையை வந்து அதனுடைய ஸ்தானத்திலே பொருத்துகிறார். அதே போல் யோசுவா என்ன செய்தான், இந்த இன்றைய யோசுவா இந்த ஜோஷுவா ஆஃப் டுடே புஸ் த சர்ச் இன் ஆர்டர். இன்றைக்கி அன்னைக்கு யோசுவா வந்து எப்படி அந்த நேச்சுரல் லேண்டை வந்து டிவைட் பண்ணது போல் இன்றைக்கி வந்து பரிசுத்தாவியானவர் வந்து சபையை அதனுடைய ஸ்தானத்திலே பொருத்துகிறார். ஜோஷுவா பிளேஸ் தம் இன் நேச்சுரல் லேண்ட். அவங்க நேச்சுரல் லேண்டில் அங்கே கொண்டு போய் அவர்களை வந்து பொருத்தினான், அவங்களுடைய ஸ்தானத்திலே பொருத்தினான். ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த கோத்திரத்துக்கு எந்தெந்த லேண்ட் என்பதை அவன் டிவைட் பண்ணி அந்த ஸ்தானத்திலே அவர்களை பொருத்தினான். இப்போ பரிசுத்தாவியானவர் என்ன சொல்கிறார், பிளேசிங் த சர்ச் பொசிஷ்னலி, சபையை வந்து அதனதின் காலத்திலே அவர் பொறுத்து இருக்கிறார். ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மெசேஜுக்குள்ளே வரும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த காலத்தினுடைய செய்தியை அவங்களுக்கு பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த ரெவலேஷன் அவங்களுக்கு கொடுக்குறார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் சபை இந்த செயலாம் சபையை வந்து கர்த்தர் சாபிச்சிருக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரில் வந்து இருக்கிறோம். நம்ம வந்து இன்னைக்கு சபையை வந்து இன்னைக்கு பொருத்தப்பட்டிருக்குது அதனுடைய ஸ்தானத்திலே. நாம் அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை பொருத்தி இருக்கிறார். ஹலலூயா. இன்னைக்கு வார்த்தையானது முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு பார்ட் வேர்ட்லேருந்து நம்ம ஃபுல் வேர்டுக்கு வந்திருக்கிறோம். முத்திரைகள் வெளிப்படுத்தப்பட்ட பின்பு இன்னைக்கு நம்ம பார்ட் வேர்டில் இல்லை, இப்பொழுது நாம் அங்கே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. ஆதியா முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறது. எந்த டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு இல்லை. ஆனால் நம்ம இந்த பைபிள் காலேஜ் படிச்சிருக்கவங்க, இந்த செமினாரிஸ் அந்த தியாலஜன்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தாதபடிக்கு அவர் என்ன செய்திருக்கார், நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்திருக்கார். இந்த காரியங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது இங்கே வெளிப்படுத்த இப்போ கடைசி காலத்தில் வெளிப்படுத்தின இந்த ரெவலேஷன் வந்து அது அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருந்தது. அது வந்து தட் ஹேட் பீன் ஹிட் சின்ஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு ஹேட் பீன் ரிவீல் டு ஹிம் பை த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது உலக தோற்றத்துக்கு முன்பதாக அது ஹிட்டனாக இருந்தது. இன்னும் வந்து அநேகருக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை ஹிட்டனாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் வந்து அவங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறது, ஒரு ரிட்டிலாக இருக்கிறது. அது அவங்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. நம்ம சொன்னாலும் வந்து அவர்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிற டினாமினேஷனல் பீப்புள்ஸ் வந்து ஏழு சபை காலங்களை குறித்து சொல்லும் பொழுது அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏழு முத்திரைகளை நம்ம சொல்லும் பொழுது அதை அவர்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் அவங்க அதற்காக முன்குறிக்கப்படவில்லை. அவங்க கானானுக்கு வெளியே இருக்கிறாங்க. கானானுக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் யாராலும் அதை அறிந்து கொள்ள முடியாது. தே ஆர் ஸ்டில் வாண்டரிங். அவங்க இன்னும் வந்து அலைப்புண்டு தெரிகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க அந்த ரெஸ்ட்டுக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை. அன்டில் ஹி ஹாஸ் கம் ஓவர் இன் டு த பொசிஷன். அந்த பொசிஷனுக்குள்ளே அவங்க வர வேண்டும். அந்த வார்த்தை கானானுக்குள்ளே வர வேண்டும். கானானுக்குள்ளே வரும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரூ ரெவலேஷன் முழுமையான அந்த வெளிப்பாடை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ப்ராமிஸை வந்து அவர்களை வந்து அறிந்து கொள்ள முடியும். இந்த காலத்துடைய வார்த்தை மெசேஜ் என்ன, நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம், என்ன செய்தி கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். அவங்க கானானுக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் அவங்களால வந்து ஒன்றையுமே அறிந்து கொள்ள முடியாது. த ப்ராமிஸ் தட் வாஸ் கிவன் டு த சர்ச் இஸ் நாட் எ நேச்சுரல் லேண்ட் பட் எ ஸ்பிரிச்சுவல் லேண்ட். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லேண்டாக இருக்கிறது. முதலாவது நேச்சுரல் லேண்ட் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அது கானானாக இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் லேண்ட் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிறது. ஐ மீன் நம்ம வந்து ஒரே ஆவியினாலே நம்ம அங்கே ஒரு அவருடைய சரீரமாகிய சபையிலே நம்ம அங்கத்தினராக மாறி இருக்கோம். பை ஒன் ஸ்பிரிட் வி ஆல் ஆர் பேப்டிஸ்ட் இன் டு ஒன் பாடி. ஐ மீன் நம்ம வந்து ஒன் ஸ்பிரிட் அந்த ஒரே ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது அந்த பரிசுத்தாவியானது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தாவி என்ன செய்கிறது? அது நம்மளை வழி நடத்தி நம்மளுடைய பொசிஷன், நம்மளுடைய பிளேஸில் அது நம்மளை பொறுத்துகிறதா இருக்கு. நம்மளுடைய ஸ்தானத்திலே அது கொண்டு போய் நம்மளை பொறுத்துகிறது. அவருடைய சரீரமாகிய சபையிலே நம்மை அது கொண்டு போய் பொறுத்தும் பொழுது அது நம்மளுடைய ஸ்தானமாக இருக்கிறது. ஹலலூயா. உலக தோற்றம் முன்பதாக வரைக்கும் வார்த்தை எல்லாமே ஹிட்டனாக இருந்தது, மிஸ்ட்ரியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது மிஸ்ட்ரியாக இல்லை. நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம், என்ன செய்தியாக இந்த காலத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட செய்தி என்ன, எல்லாவற்றும் நமக்கு இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பீயிங் ரிவீல்ட் இன் த லாஸ்ட் டேஸ் டு த சன்ஸ் ஆஃப் காட். அது யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? தேவனுடைய புத்திரர்களுக்கு. அந்த சன்ஸ் ஆஃப் காடுக்கு அது ரிவீல் பண்ணப்படும். ரோமர் 8:19 வாசிப்போம்.
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது.
அந்த சன்ஸ் ஆஃப் காட் வந்து மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டும். அதற்காக வந்து இந்த எல்லா சிருஷ்டிகளும் ஏகமாய் காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, அந்த சிருஷ்டிப்பு எல்லாமே வந்து ஆதாமுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. ஆதாமை கர்த்தர் வந்து சிருஷ்டிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவனுடைய கண்ட்ரோல்ல கொடுத்தார். ஆதாம் விழுந்து போன பின்பு அவனுடைய கீழே இருந்த எல்லா சிருஷ்டிப்பும் அது விழுந்து போனது. இப்போ அந்த ஏடேனிக் கண்டிஷன் அடைய வேண்டும் என்பதற்காக எல்லா சிருஷ்டிப்பும் அது காத்து கொண்டிருக்கிறது. எதற்காக காத்து கொண்டிருக்கிறது? சன்ஸ் ஆஃப் காட் மேனிஃபெஸ்டேஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஐ மீன் அந்த சன்ஸ் ஆஃப் காட் மேனிஃபெஸ்டேஷன் இப்பொழுது நடந்திருக்கிறது. ஹலலூயா. இந்த மிஸ்ட்ரியானது இப்போ நமக்கு ரிவீல் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை யாருக்கு ரிவீல் பண்ணப்பட்டது? ஒன்லி ஃபார் த சன்ஸ் ஆஃப் காட். அது தேவனுடைய புத்திரருக்கு தான் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நாம் அவருடைய புத்திரராக மாறுவோம் என அதுதான் அடாப்ஷன். நம்ம அந்த அடாப்ஷனை பெற வேண்டும். ஒவ்வொருவரும் வந்து அந்த அடாப்ஷனை பெற்றுக்கொண்டு கடைசி அந்த ஆத்மா வரைக்கும் யார் யார் அதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லாருமே வந்து அந்த புத்திர சுவிகாரத்தை நம்ம பெறும் பொழுது, அது கம்ப்ளீட் ஆகும் பொழுது கர்த்தருடைய வருகையானது வரும். கர்த்தருடைய வருகை வந்த பின்பு என்ன ஆகிறது? உலகம் வந்து மறுபடியும் அந்த ஏடேனிக் கண்டிஷனுக்கு அது மாறுகிறதா இருக்கிறது. ஹலலூயா. அதுக்காக தான் எல்லா சிருஷ்டிப்பும் வந்து காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்பட வேண்டும். சன்ஸ் ஆஃப் காட் மேனிஃபெஸ்டேஷன் அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஐ மீன் இப்போ வார்த்தையானது மிஸ்ட்ரி, அந்த மிஸ்ட்ரியானது வெளிப்படுத்த யாருக்கு? அது சன்ஸ் ஆஃப் காடுக்கு தான், தேவனுடைய புத்திரர்களுக்கு மாத்திரம்தான் அது வெளிப்படுத்தப்படுகிறது. மற்றவர்களுக்கு அது இன்னும் வந்து அது மிஸ்ட்ரியாக இருக்கிறது, அது ரிடிலாக இருக்கிறது. அவர்களுக்கு அது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. அவர்களால் வந்து தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது வந்து அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் இங்கே வந்திருக்கிறது. 1 ராஜாக்கள் 19:11-12 வாசிப்போம்.
அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று. அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று.
அங்க அக்னிக்கு பின் அமர்ந்த மூன்று காரியங்கள் வருகிறது. ஸ்ட்ராங் விண்ட் வருது, எர்த்குவேக் வருகிறது, ஃபயர் வருது. முதலாவது மார்ட்டின் லூத்தருடைய ஊழியம், அது வந்து அது ஸ்ட்ராங் விண்டாக இருக்கிறது, பெருங்காற்றாக இருக்கிறது. அடுத்ததாக ஜான் வெஸ்லி, அது பூமி எதிர்ச்சி எர்த்குவேக்காக இருக்கிறது. பெந்தேகோஸ்ட் வந்து ஃபயராக இருக்கிறது. ஆனால் இப்போ அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் வரும்பொழுது அது வந்து கர்த்தர் அதிலே இருக்கிறார். ஹலலூயா. இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் வந்திருக்கிறது. இப்பொழுது வார்த்தையானது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வார்த்தை இன்னைக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக நமக்கு வெளிப்படுத்துவாங்க. எல்லா மிஸ்ட்ரீஸும் வந்து இப்போ ரிவீல் பண்ணப்பட்டிருக்குது. கடைசி காலத்திலே வந்து அந்த வார்த்தைகள் வந்து வெளிப்படுத்துவாங்க. மிஸ்ட்ரீஸ், 7 முத்திரைகளை குறித்த அந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. 7 முத்திரைகளை குறித்து நம்ம அநேகரால் அறிந்து கொள்ள முடியல. அது யாருக்காக கொடுக்கப்பட்டது? முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அது வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தம்மை எப்பொழுதுமே வந்து அவர் தம்மை நேசிக்கிறவர்கள், தன்னை முன்குறித்தவர்களுக்கு, அந்த எலெக்டட் பீப்புளுக்கு தான் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது அவர் வேர்ட் ஃபார்மில் இருக்கிறார். அந்த வேர்ட் ஃபார்மில் இருக்க தேவன் வந்து இப்போ தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹமீன். வார்த்தையானது இன்னைக்கு இந்த ஃபுல்னஸ் ஆஃப் நம்ம பார்ட் வேர்ல இருந்தோம் ஒரு நாள். அந்த பார்ட் வேர்ல இருந்து இப்போ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல வந்திருக்கிறோம். நம்முடைய ஸ்தானத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஐ மீன் நம்ம சபையை வந்து அதனுடைய ஸ்தானத்திலே கர்த்தர் பொருத்தி இருக்கிறார். ஹலலூயா. பவுலுக்கு முதலாவதாக அந்த மிஸ்ட்ரியானது பவுலுக்கு ரிவீல் பண்ணப்பட்டது. பவுல் வந்து அங்கே பால் இஸ் கோயிங் டு ஃபர்ஸ்ட் place the church exactly where it belongs. அந்த சபையை வந்து அந்த சபை காலங்களை குறித்து அவன் தான் முதலாவது சொல்லுகிறான். கர்த்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவன் வந்து அப்போஸ்தலனாக இருக்கிறான். அவனுக்கு முதலாவது வந்து அந்த வெளிப்படுத்தப்பட்டது. இப்பொழுது வந்து கடைசி காலத்தில் சொல்கிறோம் வில்லியம் மேரியன் பிரான்ஹாம் மூலமாக இந்த ஏழு சபை காலங்களை குறித்த அந்த ரகசியம் இன்றைக்கி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கிரைஸ்டில் ஒரு நம்மளுடைய பொசிஷன் எங்கே, நம்மளுடைய ஸ்தானம் எங்கே என்பதை நாம் உணர்ந்திருக்கோம். எந்த சபை காலத்தில் இருக்கிறோம், நாம் என்ன ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் இந்த கடைசி நேரத்தில் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவி பெறும் பொழுது அந்த பரிசுத்த ஆவி என்ன செய்கிறது, நம்மளுடைய அந்த சுதந்திரத்தில் நம்மளுடைய பிளேஸை வந்து அது நம்ம அங்கே பிளேஸ் பண்ணும்படியாக அது செய்கிறது. நம்மளுடைய ஸ்தானத்திலே நம்மளை கொண்டு போய் அது விடுகிறதா இருக்கிறது. அது என்ன அது ஸ்தானம் என்று, ஹவு டு வி கெட் இன் கிரைஸ்ட், நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு அங்கத்தினராக மாறுகிறோம். ஒன்று கொரிந்தியர் 12:13 வாசிப்போம்.
நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம்.
பை ஒன் ஸ்பிரிட் வி ஆர் ஆல் பேப்டிஸ்ட் இன்டு ஒன் ப்ராமிஸ் லேண்ட். அதுதான் நம்மளுடைய ப்ராமிஸ் லேண்டாக இருக்கிறது. ஹலலூயா. அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அதுதான் நம்மளுடைய ப்ராமிஸ் லேண்டாக இருக்குது. அவங்களுக்கு காணான் அந்த ப்ராமிஸ் லேண்டில் வந்து பரிசுத்தாவியானவர் வந்து அங்கே பரிசுத்தாவிக்கு வந்து யோசுவா அடையாளமாக இருக்கிறான். யோசுவா அவங்களை வழிநடத்தி அந்த காணான் தேசத்துக்குள்ளே போய் அவங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். அவங்களே அவங்களோட பொசிஷனில் வந்து அங்கே பிளேஸ் பண்ணினான். இப்போ நமக்கு வந்து பரிசுத்தாவியை நம்ம பெற்றிருக்கும் பொழுது இந்த பரிசுத்தாவி என்ன செய்கிறது, நம்மளுடைய பிளேஸில் வந்து அதை நம்மளை கொண்டு போய் பொறுத்துக்கிறதா இருக்கிறது. ஆமென். அங்கே யோசுவா ஜனங்களை வழி நடத்தி போகும் பொழுது அங்கே வந்து எந்த விதமான தோல்வியும் அவர்கள் சந்திக்கவில்லை. எதுவரைக்கு த ஒன்லி வே தட் இஸ்ரேல் எவர் லாஸ்ட் இஸ் வென் சின் காட் இன் த கேம்ப். அந்த கேம்பில் வந்து பாவம் உள்ளே பிரவேசித்த பின்பு தான் அங்கே தோல்வி வந்ததை பார்க்குறோம். அது வரைக்கும் அவங்க எல்லாமே விக்டரி தான். அந்த ஒரு அங்கே தோல்வி வர காரணம் என்ன, சம்திங் ராங் சம்வேர், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. பாவம் வந்து பாளையத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் தான் வந்து அங்கே தடை ஏற்படுகிறது. கர்த்தர் ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு கானான் தேசத்தை நான் வந்து சுதந்திரமாக கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது எதுவுமே தடை பண்ண முடியாது. அது ஒரு ப்ராமிஸாக கர்த்தர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது தட் இஸ் ஃபினிஷ்ட். ஹல்லேலூயா. அது ஃபினிஷ் ஒர்க்காக இருக்கிறது, அது நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் வந்து நடுவில் ஒரு தடை எப்படி எதனால் வருகிறது, God gave the promise, only sin of unbelief can stop. அது வந்து அந்த அன்பிலீஃப் தான் வந்து அந்த அதை ஸ்டாப் பண்ண முடியுமே தவிர அவிசுவாசம் பாவம் தான் வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியும். எதுவுமே வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்களுக்கு கானான் தேசத்தை வாக்களிச்சிருக்கிறார். அது போகும் பொழுது அவங்க தொடர்ந்து வெற்றி தான், தொடர்ந்து ஜெயம் தான் வருகிறது. ஆனால் இங்கே வரும் பொழுது ஒரு பாவம் பாளையத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அங்கே வந்து அந்த வெற்றி வந்து தடைப்பட்டு தோல்வி வருகிறது. நமக்கு கர்த்தர் ஒரு ப்ராமிஸை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 1:2 முதல் 2 வசனங்களை வாசிப்போம்.
தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
நமக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு அது ஒரு ப்ராமிஸாக இருக்கிறது. நம்ம வந்து அவருடைய அந்த பரிசுத்தாவி நம்ம பெறும் பொழுது நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வரும்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குது. அந்த ப்ராமிஸ் வந்து தடைப்படும் என்றால் அது வந்து அது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஆசீர்வதிக்க ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் என்று சொல்லும் பொழுது ராப்சர் நமக்கு இருக்கிறது, நமக்கு ஹோலி ஸ்பிரிட் இன்னும் வந்து நமக்கு பாடி சேஞ்சு எல்லாமே நமக்கு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்காக இருக்கிறது. நித்திய ஜீவனை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் பொழுது அது எப்படி வராமல் தடைப்பட்டு போகிறது, அது பாவியாக இருக்கும். பாவம் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த கேம்புக்குள்ள பாவம் பிரவேசிக்கும் பொழுது அது தடை அங்கே வந்து, அதே போல் பாவம் வரும் பொழுது அந்த தடை அங்கே வருகிறது. ஆனால் நம்ம அதை தாண்டி வந்து அது நம்ம பாவம் இல்லாத பட்சத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம் என்றால் அந்த ஹோலி ஸ்பிரிட்டை பெற்று அங்கே சரீரமாக சபையிலே நம்ம ஒரு பாற்றம் மாறும்பொழுது நம்மளுடைய ஸ்தானத்தை நம்ம அங்கே போகும் பொழுது என்ன நடக்கிறது, யூ ஆர் இன் ப்ராமிஸ் லேண்ட் அண்ட் ஃபுல் ஆஃப் possession of everything. Hallelujah. அந்த promised landக்குள்ள போகும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறோம். Amen. எதுவுமே நமக்கு தடையாக இருப்பதில்லை. ஹல்லேலூயா. அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள நம்ம போன பின்பு அது நமக்கு வந்து எந்த தடையும் உள்ள வர முடியாது. எதுவுமே நம்மளை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. ஆமென். இந்த கானான் தேசத்துக்குள்ள போக வேண்டாம், போய் அவங்க வந்து பல விதமான அங்க அதை இன்ச் பை இன்ச் அவங்க ஃபைட் பண்ணி வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ நம்ம பரிசுத்தாவியை பெற்று நம்ம வந்து அந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார், சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை வழி நடத்துகிறார். அதை வழி நடத்தி கடைசியில் கொண்டு போய் நம்மளை இங்கே பிளேஸ் பண்ணும் பொழுது அது நமக்கு என்ன செய்கிறது, எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அது நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. எல்லா ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாலாம் வசனத்தை வாசிப்போம்.
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
இங்க உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் வந்து பை ஃபோர் நாலேஜ், அவர் அந்த ஃபோர் நாலேஜ், இட்ஸ் த ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட், ஹீ நியூ விச் ஒன் வுட் பி ரைட் அண்ட் விச் ஒன் வாஸ் இன் ரைட். அவருடைய முன் அறிதலின்படி அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால், யார் வந்து வார்த்தையின்படி ஜீவிப்பார்கள், யார் வார்த்தைக்கு புறம்பானபடி ஜீவிப்பார்கள், வார்த்தையை விட்டு விலகுகிறவர்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், யார் வார்த்தைக்கு கீழ்ப்படிவா, யார் இந்த கடைசி காலத்தில் வந்து வார்த்தைக்காக உண்மையாக ஜீவிப்பார்கள், யார் வார்த்தையை விட்டு விலகி போவார் என்பதை அவருடைய முன் அறிதலின்படி அவர் அறிந்திருக்கிறார். ஹி ப்ரீடெஸ்டினேட்டட் பை ஹிஸ் ஃபோர் நாலேஜ். அவர் வந்து அவருடைய முன் அறிதலின்படி நம்மளை முன் குறித்திருக்கிறார். ஆமென். அவர் முன் அறிதலின்படி நாம் வந்து வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படிவோம், கடைசி மட்டும் வந்து வார்த்தைக்காக ஜீவிப்போம் என்பதை அவர் அறிந்திருக்கும் பொழுது தான் நாம் முன் குறிக்கப்பட்டிருக்கோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நாம் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மளை அவருடைய முன் அறிதலின்படி நம்மளை முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கடைசி நாளில் வந்து நமக்கு இப்பொழுது வார்த்தை வரும்பொழுது யார் யார் அந்த வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறோம், யார் அந்த வார்த்தையை நேசிக்கிறார்களோ, காடு இந்த இப்போ வேர்ட் ஃபார்மில் வந்திருக்கும் பொழுது அவரை நாம் நேசிக்கிறோம். அந்த வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது நாம் தேவனை நேசிக்கிறோம். அவரும் நம்மளை நேசிப்பதுக்கு நேசிக்கும் பொழுது நமக்கு பரிசுத்தாவியை கொடுக்குறார். நம்முடைய ஜீவியத்தை பார்க்கும்பொழுது வார்த்தையின்படி காணப்படும் பொழுது நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பைபிள் வந்து இன்றைக்கி பேப்பர் ஃபார்மில் இருக்கிறது. அந்த பேப்பர் ஃபார்மில் இருக்கும் பொழுது அதை நம்ம வந்து வெறுமனே படித்தா வந்து நமக்கு அதுக்கு வந்து எதுவுமே புரியாது. ஆனால் அதுக்கு அது என்ன செய்கிறார், ஒரு தூதனை அனுப்புகிறார். ஒரு தூதனை அனுப்பி அந்த காலத்துக்குரிய செய்தியை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது இந்த காலத்துக்குரிய செய்தி அது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கு. ஒவ்வொரு காலத்திலும் வந்து அது பார்ட் வேர்டாக இருந்தது. ஆனால் இந்த வந்து இப்பொழுது வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, முழுமையாக வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம பைபிளை குறித்து நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஏழு சபை காலங்கள் தான் வந்து அதுக்கு அதோடு முடிவடைகிறது. எட்டாம் சபை என்று ஒன்று கிடையாது. அதனால் வந்து ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த சபை காலம் முடிவதற்கு முன்பதாகவே அந்த தூதன் மறித்து போகிறார். அதனால் இப்போ என்ன நடக்கிறது, இந்த கடைசி கால சபையின் தூதன் சோரம் வில்லியம் மேரியம் பிரான்ஹாம் மறித்து போனனால இப்போ அநேகர் என்ன செய்கிறாங்க, நான் தான் வந்து இந்த கால சபையின் தூதன் என்று அநேகர் வந்து பொய்யான தீக்கதரிசிகள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். அங்கே காக்கு பிலிப் என்ற ஒருவர் என்ன சொல்கிறார், டெட் பிலீவ் டெட் ப்ராஃபட், லைவ் பிலீவ் லைவ் ப்ராஃபட் என்று சொல்லி தன்னை ஒரு ப்ராஃபட்டாக அவரை வந்து அங்கே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேகர் உலகமெங்கிலும் அவரை பிலீவ் பண்ணுகிறவர்களும் காணப்படுகிறாங்க. கடைசி காலம் வந்து ரொம்ப பொல்லாங்கனதாக இருக்கிறது. அவர் வந்து தன்னுடைய ஒரு ஓன் நேமில் வரும்பொழுது, மனுஷன் வந்து தன்னுடைய ஓன் நேமில் வரும்பொழுது அதை பிலீவ் பண்ணுகிறவர்கள் இன்றைக்கி அநேகர் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட பைபிள் வந்து நமக்கு முழுமையாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்க. பைபிள் வந்து பார்க்கும் பொழுது காட் மேட் த்ரீ பைபிள்ஸ் என்று சோரம் பிரான்ஹாம் சொல்லுகிறார். மூன்று பைபிளை அவர் எழுதியிருக்கிறார். முதலாவது பைபிள் வந்து அது ராசி, அது வந்து வானத்தில் எங்கள் சொடாய்க் என்று சொல்ல ராசினாலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அது முதல் ஃபிகர் வந்து பார்க்கும்பொழுது விர்ஜின், லாஸ்ட் வந்து அது லயனாக இருக்கிறது. அவர் முதலாவது அவர் வரும்பொழுது உலகத்திலே கன்னி பிறப்பாய் பிறந்து வந்தார். அவர் விர்ஜின் பர்த்தாக இருந்தார். அதே போல் அவருடைய செகண்ட் கம்மிங் வந்து எப்படியாக இருக்கும் என்றால், ஹி கம்ஸ் த செகண்ட் டைம் அஸ் அ லயன் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் ஜூதா. அவர் வந்து ரெண்டாம் வருகையில் வந்து யூதா கோத்திரத்து சிங்கமாக அவர் வருகிறார். ஐ மீன் ரெண்டாவது பைபிள் வந்து அது வந்து பிரமிடாக பிரமிடில் எழுதப்பட்டிருக்கு. பிரமிடில் வந்து இன்றைக்கி அது ஒரு உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் வந்து அநேகருக்கு வந்து அது ஒரு மிஸ்ட்ரியாக காணப்படுகிறது. ஆனால் அது ஒரு பைபிளாக இருக்கிறது. அது நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அந்த கேப் ஸ்டோன் வந்து சொல்லும் பொழுது அது கிரைஸ்ட் அடையாளமாக இருக்கிறது. ஐ மீன் அந்த கேப் ஸ்டோன் என்ன செய்யப்பட்டது, பிரமிடு கட்டப்படும். ஏனைய காலத்திலே அந்த பிரமிடு கட்டப்பட்டது. அந்த கேப் ஸ்டோனை வந்து அவங்க புறக்கணித்து விட்டார்கள். அந்த கேப் ஸ்டோன் வாஸ் ரிஜெக்டட். அது ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அது கிரைஸ்டா இருக்கிறது. கிரைஸ்ட் ஹெட் ஸ்டோன் வாஸ் ரிஜெக்டட். அவர் வந்து மாம்சத்தில் அவர் வெளிப்படும் பொழுது இயேசுவை வந்து ஜனங்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க. அவர் கேப் ஸ்டோனாக இருக்கிறார். அவரை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அதுக்கு வந்து அவங்க ஒரு அடையாளமாக அந்த பிரமிடானது அங்கே இருக்கிறது. சங்கீதம் 118:22-23 வாசிப்போம்.
வீடு கட்டுறல் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது.
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல். அவர் வந்து அங்கே அவர் வந்து தலைக்கல்லா இருக்கிறார். ஆனால் அவரை வந்து என்ன செய்தார்கள், அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஜனங்கள் வந்து அவர்களை பார்க்கும் பொழுது இவ்வளோ ஏழ்மையாக வந்திருக்கிறார். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விதம் வேறு, ஆனால் அவர் உலகத்தில் வந்த விதம் வேறு. அதை பார்க்கும் பொழுது இவ்வளோ வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே இயேசுவை புறக்கணித்தாங்க. அந்த தலைக்கல்லை வந்து அவங்க புறக்கணித்து விட்டார்கள். அவர் வந்து முதலாவதாக ஒரு ஏலோஹீமாக இருந்தார். அதன் பின்பு தான் அவர் வந்து அங்கே கடைசியில் வந்து மாம்சத்திலே அவர் வெளிப்படுவார். முதலாவது ஏலோஹீமாக இருக்கும் பொழுது அவர் வந்து செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஆகியிருக்கிறார். ரெண்டாவதாக வந்து அவர் வந்து ஏஞ்சல்ஸ் அங்கே உண்டு பண்ணும் பொழுது தான் வந்து அவரை ஒர்ஷிப் பண்ணும் பொழுது அவர் ஒர்ஷிப் பண்ணப்பட்டால் தான் காட். அதுக்காக அவர் முதலாவது ஏஞ்சல்ஸை தான் கிரியேட் பண்ணுகிறார். அந்த ஏஞ்சல்ஸை வந்து சிருஷ்டிக்கும் பொழுது அவரை வந்து பரிசுத்த பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை அங்கே ஒர்ஷிப் பண்ணும் பொழுது அவர் காட் என்ற ஸ்தானத்துக்கு வருகிறார். மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது அவர் யெகோவாகவாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது யெகோவாவாக மாறுகிறார். அங்கே பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். அவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் பின்பு அவர் என்ன செய்கிறார், உலகத்தை முதலாவது சிருஷ்டித்து எல்லா கிரியேச்சர்ஸும் உண்டு பண்ணுகிறார். முதலாவது உலகத்தை சிருஷ்டித்து எல்லா கிரியேச்சர்ஸையும் அவர் உண்டு பண்ணுகிறார். அங்கே நீர்வாழ், அங்கே உயிரினங்கள், நிலத்திலே வாழ்கிறது, ஆகாயத்திலே பறக்கிறது எல்லாவற்றையும் அவர் உண்டு பண்ணுகிறார். மனுஷனை உண்டு பண்ணும் பொழுது அவனை ஸ்பிரிட் ஃபார்மில் உண்டு பண்ணுகிறார். அவனும் பெண்ணுமாக அவனை உண்டு பண்ணுகிறார். ஸ்பிரிட் ஃபார்மில் அவன் உண்டு பண்ணுகிறார். அங்கே ஆதியாகமம் 2:5 வாசிப்போம்.
நிலத்தினுடைய
வாசிப்போம்.
சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை.
அங்கே மனுஷன் வந்து அங்கே இல்லைன்னு சொன்ன அதுக்கு முன்னாடியாகவே வந்து அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தான் சொன்ன ஸ்பிரிட் ஃபார்மில் அங்கே சிருஷ்டித்திருக்கிறார். இப்போ வந்து அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும் என்றால் அவன் வந்து அங்கே மாம்சத்திலே இருக்க வேண்டும். ஏ வேர்ட் இஸ் ஏ தாட் எக்ஸ்பிரஸ். வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது அவருடைய சிந்தையிலேருந்து அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறார். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது வென் காட் ஸ்பீக்ஸ் எ வேர்ட் இட்ஸ் ஃபினிஷ்ட். அவர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அது முடிவாய் அது முடிந்ததாக இருக்கிறது. அந்த ஜாப் டன், அதுக்கு நிச்சயமாக அது நிறைவேறும். அது வந்து என்ன செய்கிறார்கள், அந்த ஏஞ்சல்ஸ் அவர் வந்து உண்டாக வேண்டும் என்ற ஏஞ்சல்ஸை வந்து சிருஷ்டிக்கும் பொழுது அந்த ஏஞ்சல்ஸ் இங்கே வந்தாங்க. அவர் காட் என்ற ஸ்தானத்துக்கு வந்தான். அதே போல் மனுஷனை வந்து அவர் ஸ்பிரிட் ஃபார்மில் உண்டு பண்ணார். அதன் பின்பு மண்ணினாலே அவனை உண்டு பண்ணினார். அவனை வந்து ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கும் பொழுது மனுஷன் தனிமையாக இருப்ப நல்லதல்லன்னு சொல்லி அவனுக்கு வந்து அவனிலிருந்து பெண் என்ற ஸ்தானத்தை வந்து பிரித்து அங்கே ஏவாளை உண்டு பண்ணினார். ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணும் பொழுது அங்கே வந்து எந்த விதமான சின்னும் இல்லை. ஏதேனில் வந்து எந்த விதமான பாவமும் இல்லை. அவர் அங்கே என்ன சொல்லியிருந்தார், அங்கே கண்டிஷ்னல் அங்கே கவனன்ட் அங்கே இருந்தது. அங்கே அதுக்கு நடுவில் ரெண்டு கனிகள் அங்கே இருக்கிறது, ரெண்டு மரம் இருக்கிறது. அங்கே ஒன்று வந்து பார்க்கும் பொழுது அது இன்னைக்கு புசிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். கண்டிஷ்னல் கவனன்ட், இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கும் பொழுது அவன் வந்து எது அது வரைக்கும் நல்லா எல்லாமே நார்மலாக போயிடும். அவங்க அதுவும் அது கீழ்ப்படிஞ்சு தான் இருந்தாங்க. ஆனால் பாவம் உள்ளே வரும்பொழுது, அந்த சின் அங்கே வரும்பொழுது அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வந்து ஏவால் பறித்து புசிக்கும் பொழுது உலகத்திலே பாவம் வந்தது. அதை நிமித்தமாக மரணம் வந்தது. மரணம் வந்து வரும்பொழுது ஒரு மனுஷன் வந்து பிறந்து அவன் வளர்ந்து ரொம்ப முதிர் வயதாக மாறி அவன் வந்து மரிச்சு போகிறதை பார்க்குறோம். அவனுக்கு வந்து ஏஜ் வந்து அங்கே கவுண்ட் ஆகிறது. ஒவ்வொரு வயசு வரும்பொழுதும் அவன் வந்து ஓல்டராக மாறிக்கொண்டு போகிறான். அதிகமான வயசு ஆகும் பொழுது அந்த உடலிலே வந்து இந்த தோளில் சுருக்கங்கள் வருகிறது. அப்படியாக வந்து மனுஷன் வந்து தன்னுடைய அந்த அழகை இழந்து போகிறான். ஆனால் இப்போது உள்ள ஜனங்களுக்கு வந்து என்ன ஒரு வாஞ்சை இருக்கிறது, உலகம் முழுவதும் வந்து அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வந்து தங்களுடைய பணத்தை செலவு செய்கிறார்கள். ரொம்ப அழகாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிகமாக பணத்தை வந்து இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிக்காக செலவு பண்ணாங்க. எப்பொழுதும் வந்து அங்கே வந்து நாங்கள் இளமையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லுறாங்க. ஆனால் எதனால் அந்த வாஞ்சை வந்தது? அது அங்கே ஒன்று ஆல்ரெடி அங்கே இருக்கிறது. ஹலலூயா, டீப் கால் ஆஃப் த டீப் வந்து டீப் அவங்க ஒரு இருந்தால் தான் அங்கே வந்து காலிங் இருக்கும். அங்கே ஆல்ரெடி வந்து அங்கே எந்த ஏஜுமே ஆகாத ஒரு இடம் அங்கே இருக்கிற கர்த்தரை ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹலலூயா, கர்த்தர் அந்த இடத்தை ஆல்ரெடி ஆயத்தம் பண்ண அது ஒரு இருக்கிறது. அது இல்லாத பட்சத்திலே நமக்குள்ளே வந்து அந்த ஒரு வாஞ்சை வராது. நம்ம வந்து என்றைக்குமே எங்கே இருக்கணும், நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், மரணம் என்பதே வரக்கூடாது, சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வரக்கூடாது. இப்படியாக அநேக காரியங்களை நம்ம யோசிக்கும் பொழுது இதுக்கு எல்லாமே சொல்யூஷன் இருக்கிறதா? இருக்கிறது. ஹலலூயா, அதை கர்த்தர் ஆல்ரெடி அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அம்மேன். ஸோ வில்லியம் மேரியம் பிரான்ஹாம் அவர்கள் வந்து தன் மனைவியோடு அந்த கட்டில் அங்கே படுத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் அங்கே ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அங்கே கீழே பார்க்கும்பொழுது அவர் பாடி மட்டும் படுத்திருக்கிறது. அங்கே அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன சொல்ல, என்டர்டு இன்டு த லேண்ட், அந்த லேண்டுக்குள்ளே நான் என்ட்ரானேன். அப்போ நான் என்ன காரியம் பார்த்தேன், ஐ சீன் எ ப்ரிட்டியஸ்ட் பீப்புள் ஐ எவர் சீன் இன் மை லைஃப். அவங்க வந்து ரொம்ப அழகான வந்து எல்லாரும் காணப்படுறாங்க. அப்போ வந்து ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு 90 வயசுக்கு மேலே, அவங்க 90 இயர்ஸுக்கு மேலே வந்து ஓல்டு பீப்புளாக இங்கே பார்த்துருக்கிறார். பூமியில் வந்து அவங்க 90 இயர்ஸ் பீப்புளாக இருக்கிறார், 90 இயர்ஸ் பர்சனாக இருக்கிறாங்க. அவங்க 90 வயது உமனாக அங்கே இருக்கிறாங்க. அப்படி 90 வயதாக இருக்கிற லேடியை அங்கே ரொம்ப எங்காக பார்க்குறார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க அவங்க. அப்படியாக அதை பார்க்கும்பொழுது அவங்க வந்து பிரதர் பிரதர் என்று சொல்லி அவங்க வந்து அவரை விஷ் பண்ணுகிறாங்க. அவர் பார்க்கும் பொழுது அவங்க யாருமே வயசானவங்களாக இல்லை, எல்லாருமே அவங்க எங்காக இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தட் இஸ் எ செலஸ்டியல் பாடி, அது செலஸ்டியல் பாடியாக இருக்கிறது, அது தியோஃபனி பாடியாக அது இருக்கிறது, அது ஒரு ஆவிக்குரிய சரீரமாக அங்கே இருக்கிறது. நமக்கு வந்து கர்த்தர் நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய சரீரம் வந்து அங்கே இருக்கிறது. நமக்கு இங்கே ஒரு இருக்கிற சரீரம் வந்து இது நேச்சுரல் பாடியாக இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு இந்த ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:1 வாசிப்போம்.
பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
பூமிக்குரிய வீடாகிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனோம். பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லும் பொழுது இந்த சரீரம், இந்த மாம்சப்பிரமான சரீரமாக இருக்கிறது. இது ஒரு நாளில் அழிந்து போகும், இதுக்கு வந்து அழிவு உண்டு. இது எப்போ, இது வந்து வியாதி நிறைந்ததாக இருக்கிறது, புழுக்கள் நிறைந்ததாக இருக்கிறது. இது நாளுக்கு நாள் வந்து அது வீக்காக மாறி கடைசியில் வந்து மறித்து அங்கே புதைக்கும் பொழுது அது அழிந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, அந்த கைமேலையெல்லாம் நித்திய வீடு பரலோகத்தில் உண்டுன்றது, அது வந்து அங்கே நமக்குடைய அந்த செலஸ்டியல் பாடியாக இருக்கிறது, அந்த ஆவிக்குரிய சரீரம் அங்கே இருக்கிறது, அந்த தியோஃபனி பாடி அங்கே இருக்கு. ஒரு மனுஷன் வந்து உலகத்தில் பிறக்கும் பொழுது, குழந்தையாக பிறக்கும் பொழுது முதலாவது பாடி அங்கே வருது. அந்த பாடி வரும் பொழுது அங்கே அது வரும் பொழுது சுவாசம் இருக்காது. பாடி வரும் பொழுது அந்த பாடியை ரிசீவ் பண்ணுகிறதுக்கு அங்கே ஸ்பிரிட் அண்ட் சோல் வருகிறது. ஹலலூயா, அந்த பாடியை வந்து அந்த ஸ்பிரிட் அண்ட் சோல் வந்து அதை ரிசீவ் பண்ணதுக்காக வருகிறது. அது பின்பு என்ன செய்கிறோம், அந்த குழந்தை வந்து வளர்ந்து வந்து அது முதிர் வயதுள்ளாததாக மாறி அது மறிக்கும் பொழுது அந்த பாடி வந்து என்னது, when this earthly body is brought here there is a spiritual body ready for it. earthly body வரும் பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி அங்கே ரெடியாக இருக்கிறது. Just as soon as we step out of this one, we step into another one. Hallelujah. இந்த சரீரத்திலிருந்து நம்ம வெளியே போகும்பொழுது, இந்த மாம்ச சரீரத்திலிருந்து வெளியே போகும்பொழுது இதை ரிசீவ் பண்ணதுக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் அங்கே வருகிறது. Hallelujah. நமக்கு அந்த ஆவிக்குரிய சரீரம் என்ன செய்கிறது, நம்மை வந்து அதை ரிசீவ் மறிச்ச பரிசுத்தவான்கள். ஒரு பரிசுத்தவான் மறிக்கும் பொழுது அந்த பரிசுத்தவானுடைய அந்த சோல் அண்ட் ஸ்பிரிட்டை அங்கே ரிசீவ் பண்ணதுக்கு அந்த தியோஃபனி பாடி வருகிறது. அதை வந்து என்ன செய்கிறது, அதை வந்து அந்த நாள் வரைக்கும் காத்திருக்கிறது. இட் வெயிட்ஸ் அன்டில் த கம்மிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, அவருடைய வருகை நாள் வரைக்கும் அந்த பாடியானது, அந்த ஆவிக்குரிய சரீரமானது காத்து கொண்டிருக்கிறது. 1 Thessalonians 4:13-17 வாசிப்போம்.
அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவளான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது வந்து மரிச்ச பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள், அதன் பின்பு உயிரோடு இருக்க நாம் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். நமது உயிரோடு இருக்க நாம வந்து அவளுக்கு முந்திக் கொள்வதில்லை என்று அங்கே நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இந்த அவட வருகை நாள் அது வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஹலலூயா. அந்த வருகை நாள் வரும்பொழுது, அந்த கர்த்தருடைய வருகை வரும்பொழுது, அந்த மரிச்ச பரிசுத்தவான்கள் அவங்க உயிர்த்தெழுகிறார்கள். அவங்க உயிர்த்தெழுதும் பொழுது அவங்க எப்படி அந்த மாம்சபுரமான அந்த நேச்சுரல் பாடியில் தான் அவங்க வருகிறாங்க. லாசர் வந்து மரித்தான், அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அவன் அழுந்து போகிற அதே நேச்சுரல் பாடியில் தான் அவன் வந்து வந்தான். அவன் வந்து அங்கே குளோரிஃபைட் பாடியாக அவன் வரல. அதன் பின்பு அவன் வந்து மரிச்சு போனான். எத்தனை பைபிளில் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறவங்க வந்து உயிர்த்தெழுந்தார்கள் என்று சொல்லும்பொழுது உயிர்த்தெழுந்த எல்லாருமே வந்து மறுபடியும் மரித்து போனார்கள். இப்போ கர்த்தருடைய வருகை வரும்பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுகிறாங்க. உயிர்த்தெழும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த தியோபனி பாடி அங்கே வருகிறது. அது ரெண்டும் ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகும் பொழுது அது குளோரிஃபைட் பாடியாக மாறுகிறது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து அது ஒன்று சேர வேண்டும். இந்த பாடி நெகட்டிவாக இருக்கிறது, அங்கே தியோபனி பாடி வந்து அது அந்த ஆவிக்குரிய சரீரம் வந்து அது பாசிட்டிவாக இருக்கிறது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று அது சேரும் பொழுது அது குளோரிஃபைடாக மாறுகிறது. முதலாவது அந்த மரிச்ச பரிசுத்தவான்கள் அங்கே உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். அதன் பின்பு உயிரோடு இருக்கிற நாம, மரிச்ச பரிசுத்தவான்கள் எழுந்த பின்பு உயிரோடு இருக்கிற நமக்கு வந்து நம்மளுடைய தியோபனி பாடி அது நம்மளோடு வந்து மெர்ஜ் ஆகும் பொழுது குளோரிஃபைட் பாடியாக நம்மை மாற்றுகிறது. ஹலலூயா. த செலஸ்டியல் பாடிஸ் கம் டவுன் அண்ட் புட் ஆன் ஏர்த்லி குளோரிஃபைட் பாடிஸ். அந்த ஏர்த்லி பாடிஸ் மேலே அது வந்து போடப்படும் பொழுது அது குளோரிஃபைட் பாடியாக அது மாறுகிறது. ஐ மீன் அந்த செலஸ்டியல் பாடி அங்கே இருக்கிறது, நம்மளுடைய ஆவிக்குரிய சரீரம் அங்கே இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய சரீரம் தான் அதுக்கு எந்த விதமான ஏஜும் அங்கே ஆவதில்லை. அங்கே பிரணாம் பார்க்கும் பொழுது அந்த செலஸ்டியல் பாடிஸை தான் பார்க்குறாரு. அது வந்து எப்பொழுதுமே டீனேஜில் இருக்கிறது. அதில் வந்து எந்த விதமான வந்து அங்கே ஏஜ் ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து அது ஓல்டராக மாறுவதில்லை. எப்பொழுதும் இளமையோடு காணப்படும். மனுஷன் வந்து இப்போ என்ன நினைக்கிறான், எப்பொழுதும் இளமையோடு காணப்படணும்னு சொல்லி பல விதமான மேக்கப் கிட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க வந்து காஸ்மெட்டிக்ஸுக்காக அதிகமாக செலவு செய்கிறார்கள். இருக்கிறதுலே வந்து ரொம்ப காஸ்ட்லியான சர்ஜரி வந்து அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி, அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த பிரபலங்கள் என்ன செய்கிறாங்க, அதிக பணம் சேர்த்த உடனே அவங்க ஏஜ் ஆகும் பொழுது நம்ம விகாரமாக காணப்படக்கூடாது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் அவங்க அநேகர் செய்து கொள்ளுகிறாங்க. அவங்களுக்குள்ள என்னது அந்த ஒரு வாஞ்சை இருக்கு, நமக்கும் இருக்கிறது. நம்ம வந்து நம்மளும் ஓல்டாகி மறிச்சு போகணுன்னு நம்மளுடைய வாஞ்சை கிடையாது. நம்ம வந்து என்னது நமக்கு எப்பொழுதும் ஆரோக்கியத்துக்கோடு காணப்பட வேண்டும், சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த உலகத்தில் அது பாசிபிள் கிடையாது. இந்த உலகம் வந்து அது நிலையானது அல்ல. இந்த கிங்டம் ஆனது அழிஞ்சு போகும். நிலையான ஒரு அங்கே கிங்டம் இருக்கிறது, அங்கே கிரேட்டர் சிவிலைசேஷன் இருக்கிறது. ஹலலூயா. நம்ம அங்கே பிரவேசிக்கும் பொழுது நம்ம என்றைக்குமே இளமையாக காணப்படுவோம். ஐ மீன் அந்த தியோபனி பாடி வந்து நம்மளை ரிசீவ் பண்ணும் பொழுது நம்ம குளோரிஃபைடு பாடியாக நம்ம மாறப்போகிறோம். ஹலலூயா. மாறும் பொழுது அதுக்கு எந்த விதமான அழிவும் கிடையாது, அங்கே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கிறது. எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் என்னது நம்ம காலைல எழுந்த உடனே இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் செய்யணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, என்னென்ன ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும்ட்டு நமக்கு வந்து அதிகமாக நம்ம யோசிக்கிறோம். அந்த மாதிரியான காரியங்கள் அங்கே இல்லை. ஹலலூயா. நம்ம வந்து அங்கே நம்ம அந்த குளோரிஃபைடு கண்டிஷனை நம்ம ஒரு நாள் அடைய போகிறோம். ஐ மீன் யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் பர்ஃபெக்ட் டைப் டு கிரைஸ்டாக இருக்கிறான். அந்த யோசேப்பு வந்து அங்கே என்ன செய்கிறான், அங்கே தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் வெளிப்படுத்துகிறான். அங்கே ஆதியாகமம் 45:1 வாசிப்போம்.
அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை.
யோசேப்பு என்ன செய்கிறான், முதலாவது வந்து பக்கத்தில் இருக்க எல்லாரையும் அவன் டிஸ்மிஸ் பண்ணான். அவனோட மனைவி, அவனோட மனைவி வந்து அவன் புறஜாதியான மனைவியாக இருக்கா, புறஜாதி கத்துற அதே போல் நம்ம வந்து இவன் புறஜாதிகளாக இருக்கிறோம். நம்மளை முதலாவது டிஸ்மிஸ் பண்ணுகிறார். ஹலலூயா. நம்ம முதலாவது டிஸ்மிஸ் பண்ணி அதன் பின்பு தான் தன்னுடைய சகோதரர்கள் அங்கே ஜூஸ்க்கு வந்து தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். அங்கே பெஞ்சமீனுக்கு அவன் அங்கே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது பெஞ்சமீன் வந்து எதுக்கு அடையாளமாக இருக்கிறான் என்றால் 144,000 அங்கே யூதர்களுக்கு அவன் அடையாளமாக இருக்கிறான். இப்போ நம்ம முதலாவது வந்து நம்மை கருத்தில் எடுத்துக்கலாம். பிரைடை டிஸ்மிஸ் பண்ணுகிறார். அவர் தன்னை வந்து அந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தும் என்பதற்காக அந்த பிரைடை அங்கே டிஸ்மிஸ் பண்ணுகிறார். அதன் பின்பு என்ன செய்கிறார், அந்த 144,000 பேருக்கு ரெண்டு சாட்சிகள் மூலமாக அவர் தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த செலஸ்டியல் பாடி நமக்கு என்ன செய்கிறது, நமக்கு அந்த குளோரிஃபைட் பாடி அந்த கண்டிஷன் அடைஞ்சு நாம் வந்து நம்ம மேலே செல்ல போகிறோம். இந்த பாடி வந்து அது எப்படியாக இருக்கிறது, அது ஒரு டம்பாக இருக்கிறது. இங்கே சோரம் பிரன்ஹாம் வந்து அங்கே கோல்கேட் கம்பெனியை குறித்து சொல்லுகிறார். கோல்கேட்டு வந்து அங்கே டம்ப்பு நிறையா அங்கே வச்சுருக்கிறாங்க. அந்த டம்ப்புக்கு நீங்கள் போக விருப்பப்படுவீங்களா என்று கேட்குறார். வுட் யூ எவர் வாண்ட் டு கோ பேக் டு த டம்ப் அகேன், மறுபடியும் அந்த டம்ப்புக்கு போக விருப்பப்படுவீங்க. அதே போல் தான் இந்த பாடி வந்து அது ஒரு டம்ப்பாக இருக்கிறது. நம்ம இந்த சென்னையில் பார்க்கும் பொழுது அநேக குப்பை கூலங்கள் இருக்கிறது. அந்த குப்பை கூலங்களில் வந்து அங்கே போய் நம்ம இருக்கிறதுக்கு விருப்பப்படுவோமா, அங்கே இருக்க விருப்பப்பட மாட்டோம். அதே போல் வந்து இந்த பாடி வந்து ஒரு டம்ப்பாக இருக்கிறது. இது வந்து அது அவங்க வந்து அது வியாதி நிறைந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் அங்கே வரலாம். எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுக்கு அப்படியாக இருக்கிற ஒரு டம்ப்பில் இருந்து நம்ம வந்து ஒரு குளோரிஃபைட் பாடியில் போகும் பொழுது நம்ம அதை விருப்பப்படுவோமா, இதை விருப்பப்படுவோம், எதை நம்ம சூஸ் பண்ணுவோம். நமக்கு அந்த கொஸ்டினையே இங்கே இங்கே பிரணாம் கேட்குறாரு என்றால், மனுஷனை கர்த்தர் வந்து ஃப்ரீ மோரல் ஏஜென்ட்டாக அவனை வந்து உண்டு பண்ணியிருக்கிறார். அவன் வந்து எதை வேணுனாலும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அவன் வந்து அவன் சுவாதீன சித்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் வந்து முதலாவது அவனுக்கு எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த குளோரிஃபைட் பாடி வேணும்னா அவன் என்ன செய்ய வேண்டும், உலகத்தை வெறுத்து அந்த பாவ சந்தோஷங்களை வெறுத்து வார்த்தையை நேசித்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பசுத்தாவை பெற்றுக்கொண்டு அந்த என்ன செய்ய வேண்டும், அவனுடைய பொசிஷனில் அவன் பிளேஸ் பண்ணப்பட வேண்டும். இந்த ஒரு நோக்கத்தோடு ஒரு மனுஷன் இருப்பம் என்றால் உலகத்தின் பாவ இச்சைகள் அவனை வந்து வஞ்சிக்க முடியாது. ஆமாம், அதை விட்டு வெளியே வருகிறான். ஆனால் வந்து அவனுக்கு வந்து அந்த சுவாதீன சித்தம் இருக்கிறபடினால அநேகர் என்ன செய்கிறாங்க, பாவத்தை தான் நேசிக்கிறாங்க, உலகத்தை நேசிக்கிறாங்க. அந்த வேர்ல்ட்லி லாஸ்ட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிறது. முதலாவது வந்து அந்த ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணது யார், லூசிஃபர். லூசிஃபர் என்ன செய்கிறான், அந்த முதலாவது அந்த ஃபஸ்ட்டு ராங் வே அவன் செலக்ட் பண்ணுகிறான். அவன் வந்து லூசிஃபர் வாஸ் த ஃபஸ்ட் ஒன் டு டேக் த ராங் வே. அவன் முதலாவது வந்து அந்த ராங் வே அவன் தான் முதலாவது சூஸ் பண்ணும் பொழுது அவன் விழுந்து போனான், அவனுடைய ஸ்தானம் காணப்படாமல் போயிற்று என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் முதலாவது அவனுடைய ஃப்ரீ வில்ல வந்து ஃப்ரீ மோரல் ஏஜென்சியை அவன் வந்து தவறாக பயன்படுத்தும் பொழுது அவன் விழுந்து போய்விட்டான். ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு அந்த ஃப்ரீ மோரல் ஏஜென்ட்டை நம்ம அப்படி வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீ மோரல் ஏஜென்ட்டாக நம்ம காணப்பட்டாலும் நம்ம என்ன செய்யணும், வார்த்தையை நேசிக்க வேண்டும். வார்த்தை என்ன சொல்லுகிறது, மன்னிக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, வார்த்தையை சொன்னால் அதை புறக்கணிச்சிட்டு அவங்க இன்னும் டினாமினேஷனில் இருக்காங்க. அவங்க காது கொடுத்து கேட்குறதுக்கு அவங்க வந்து மனசு இல்லை. ஒன் காடை குறித்து நம்ம சொன்னால் உடனே நம்மளை பார்த்து வந்து இவங்க வந்து ஒன்லி ஜீசஸ் ஜீசஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி நம்ம வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறதை பார்க்குறோம். எதனாலனா அவங்க வந்து அவங்களோட ஃப்ரீ வில்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தங்களோட சுவாதீன சித்தத்தின்படி ஒரு ஸ்தாபனத்தை போய் சேர்ந்து கொள்ளுகிறாங்க. மனுஷனுடைய உபதேசத்தை அவங்க வந்து பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்குறோம். இங்கே சூரன் பிரன்ஹாம் ஒன் காடை குறித்து அங்கே சொல்லுகிறார். அங்கே ஸ்தாபனத்து பீப்புள் என்ன சொல்லுவாங்க, அவங்க குமாரனை தான் வந்து ரொம்ப விசுவாசிப்பாங்க. குமாரன் என்று சொல்லும் பொழுது அவர் வந்து தன்னோட ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவங்க எப்போ கேட்டாலும் அந்த வசனம் போட்டிருக்க, ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் அப்படின்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லும்போது சோ பென்ஹாமிங் என்ன சொல்கிறார் என்றால், இஃப் ஜீசஸ் குட் டேக் அனதர் பர்சன் அண்ட் மேக் ஹிம் கோ அண்ட் டை டு ரெடீம் திஸ் பர்சன் ஹியர் ஹி வுட் பி அன் அன்ஜஸ்ட். அவர் அநீதி உள்ளவராக இருப்பார். தான் வந்து அவன் ஜனங்களுக்காக போய் மறிக்க வேண்டிய இடத்துல தான் இன்னொரு பர்சனை தன்னுடைய குமாரனை அனுப்பிட்டு அவர் வந்து நீ போய் அவங்களுக்காக மறிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பும் பொழுது அவர் அன்ஜஸ்டாக இருப்பார், அநீதியுள்ள தேவனாக இருப்பார். அப்படியாக வந்து அவர் அநீதியுள்ள தேவன், அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அமேன். அப்படியாக இருக்கும் பொழுது அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல, அவங்க குமாரன் தான். அப்போ ஏன் வந்து அது வந்து ஒரே பேரான குமாரன் ஏன் போட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது பைபிள் என்ன வசனம் சொல்லியிருக்குது, அவர் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு வம்ச வரலாறே கிடையாது. மகன் இருந்தால் வம்ச வரலாறு வருதே,
அந்த ஞானம் அவர்களுக்கு இல்லை, அந்த வார்த்தையும் வந்து அவங்க விசுவாசிக்கல. அதனால அவங்க என்ன சொல்லுறாங்க, அவங்க அதை அதை பார்க்காதபடிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரன், ஒரு ஒரு சாமண போதகர் கடந்த நாளில் பேசுகிறார், நமக்கு குமாரன் தான் முக்கியம், குமாரன் தான் முக்கியம். அவங்களுக்கு வந்து என்னது, அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவங்களுக்கு வார்த்தை வெளிப்படுத்தப்படல, அதுக்காக அவங்க முன்குறிக்கப்படவே இல்லை. இந்த வார்த்தையானது நீ கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார்னா அது வெளி எல்லாருக்குமே அது வெளிப்படுத்தப்படலை. கர்த்தர் யாரை முன்குறிச்சாரோ அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எதற்காக மாம்சத்திலே வந்தார்? அவர் இந்த மரணத்தை அவர் வந்து ருசி பார்க்க வேண்டும். அந்த அந்த ஹீ ஹேட் டு டேக் த ஸ்டிங் ஆஃப் டெத். அந்த மரணம் என்னும் கூறு வந்து அவரை வந்து கொட்ட வேண்டும். அவர் அந்த மரணத்தை வந்து அவர் அங்கே ருசி பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு கிரேட்டர் ஜாபுக்காக அவர் வருகிறார். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் கன்னி பிறப்பாய் இருந்தார். அவர் கன்னி வெர்ஜின் மேரி மூலமாக அவர் மனுஷனாக வந்து உலகத்தில் வந்தார். ஆனால் வந்து பார்க்கும் பொழுது மை ஸ்பிரிட் பட் த ஸ்பிரிட் தட் வாஸ் இன் ஹிம் வாஸ் காட் வித்தவுட் மெஷர். அவர் வந்து அவருக்கு அந்த அவருடைய ஆவி வந்து அவங்க தேவனுடைய ஆவி வந்து அவருக்கு வந்து அளவில்லாமல் அங்கே இருந்தது. அவருக்கு அவர் வந்து தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ளே இருந்தது என்று அங்கே கொலோசியர் 2:9 நம்ம வாசிக்கிறோம். அப்படியேப்பட்ட தேவனாக அவர் உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டு அங்கே வந்து என்ன செய்கிறது, அங்கே மரணத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. பாவம் என்று சொல்லும் பொழுது மரணத்தின் கூர் வந்து பாவமாக இருக்கிறது. இது என்ன செய்கிறது, ஒவ்வொரு மனுஷனாக அது கொட்டி கொண்டே வருகிறது. அங்கே கொட்டும் பொழுது மரணம் வருகிறது. அதே போல் வந்து ஏசு கிறிஸ்துவை வந்து அது வந்து கொட்டும் பொழுது அதனுடைய கூரானது ஒடிந்து விட்டது. அது மரணத்தை கொண்டு வந்து விடலாம் என்று அங்கே நினைக்கும் பொழுது அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. 1 Corinthians 15:55-57 வாசிப்போம்.
மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அவர் 3rd நாளிலே அவர் வந்து மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அந்த மரணத்தை மரணமே உன் கூர் எங்கேன்னு சொல்லும்போது அவரை கொட்டும் பொழுது அவருக்கு அந்த கூரானது உங்க ஒடிந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பாவம் இல்லாதவர், அவர் விர்ஜின் பர்த்தா இருக்கிறார். அவர் அவர் என்ன அடிக்கப்பட்டார். அவரோடு கூட நாம வந்து நாமும் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் அவரோடு கூட நாம வந்து அதில் வந்து அடையாளப்படுத்துகிறோம். அவரோடு கூட நாம மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு அடையாளமாக தான் நம்ம வந்து ஞானஸ்தானம் பெறுகிறோம். அது ஞானஸ்தானம் பெறுவது எதுக்கு, மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம வந்து ஞானஸ்தானம் பெறும் பொழுது நம்ம பழைய மனுஷன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனாக வரும்பொழுது அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படும் பொழுது நம்ம பரிசுத்தாவியை பெறுகிறோம். ஆமென். இந்த பரிசுத்தாவி நாம பெறும் பொழுது அது கடைசியில் என்ன கொண்டு போய் செய்கிறது, அது நம்மளை வந்து நம்முடைய ஸ்தானத்திலே நம்ம அதை கொண்டு போய் பொறுத்துகிறது. இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தில் வரும் பொழுது அவர் வந்து ஒரு நம்பி அந்த 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 கல்வாரி சிலுவையை அவர் எதிர்நோக்கி போகும் பொழுது அந்த கல்வாரி மரணத்தை நோக்கி அவர் அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. 16:9-10 வாசிப்போம்.
ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையுடைய தங்கி இருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடியும், பரிசுத்தவானே அழிவை காண ஒட்டி.
என்னுடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடியும், பரிசுத்தவானே அழிவை காண ஒட்டீர் என்ற அந்த நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தது. அவர் வந்து பாதாளத்துக்கு அங்கே போக முடியாது, அவர் வந்து அங்கே அழுந்து போகலாம், அந்த மரணம் என்ன மரணம் வரும் பொழுது எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் என்ன செய்தார், அவர் பாதாளத்துக்கு போகல, அவர் அழிஞ்சு போகல. அவர் 3rd நாளில் வந்து மரணமே உன் கூறைங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சாத்தானுடைய சாத்தான இங்கே வந்து அவருக்கு அங்கே தோல்வி அடைந்ததை பார்க்குறோம். நாம் அவரோடு கூட எங்கள் சாட்டனை நம்ம ஜெயித்திருக்கிறோம். ஆமீன். அவனை நம்ம ஜெயித்திருக்கிறோம், அவரோடு கூட நம்ம ஜெயித்திருக்கிறோம். இப்போ நமக்கு என்று இதே போல் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இதே போல் ஒரு நம்பிக்கையினால தான் வந்து இந்த உலகத்திலே நாம் காணப்படுகிறோம். அதுதான் நம்ம வந்து கடைசியில் வாசித்த அந்த 1 Thessalonians 14:13-17 வாசித்தோம். அது நமக்கு கொடுக்கப்பட்ட அது ஒரு ப்ராமிஸாக இருக்கிறது, நமக்காக சொல்லப்பட்ட அது தீர்க்க தரிசனமாக இருக்கு. இந்த சங்கீதம் 19:16-9:10 வாசிக்கும் பொழுது அது ஒரு ப்ராஃபஸி, இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ப்ராஃபஸி. இது வந்து ஒன்றை சொல்லிக்கல நம்ம வாசித்தது, அது நம்ம குறித்த ஒரு ப்ராஃபஸியாக இருக்கிறது. நாம் வந்து மரிச்ச பரிசுத்தவான்களை குறித்து நம்ம வந்து என்ன செய்யல, அதுக்காக அழுது நம்ம துக்கம் கொண்டோம். ஒரு நாள் அவங்களை காணப்போகிறோம். ஹலலூயா. மரிச்ச பரிசுத்தவான்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்காக அவரோடு கூட நாம் எடுத்து கொல்லப்பட போகிறோம். அப்போ நாம் என்ன செய்வோம், மரிச்ச பரிசுத்தவான்களையும் நாம் காணப்போகிறோம். ஆமீன். கர்த்தர் நமக்கு வந்து அந்த ஒரு காரியத்தை நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அது நமக்காக சொல்லப்பட்ட ஒரு திரிக்க தரிசனமாக இருக்கிறது. அது நம்ம வாழ்க்கையிலே அது நிறைவேற போகிறது என்பதை பார்க்கும். அதுக்கு முன்பதாக நம்ம என்ன செய்யப்பட வேண்டும், அவருடைய அங்கே சுதந்திரத்தின் அந்த அடாப்ஷனை நம்ம பெற வேண்டும். நம்ம புத்திர சுவிகாரராக நம்ம அவருக்கு மாற வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்குறோம். எபேசியர் 1:4 வாசிப்போம்.
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார்.
7 வாசிப்போம்.
அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம பெற்றிருக்கிறோம். நம்ம வந்து அவர் வந்து என்ன செய்திருக்கிறார், நம்ம வந்து நம்ம அவருடைய சுவிகார புத்திரர் ஆகும்படி நம்மளை அவர் முன்குறித்திருக்கிறார். ஹி ப்ரீ டெஸ்டினேட்டட் அஸ் அன்டு த அடாப்ஷன் ஆஃப் சில்ட்ரன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். ஐ மீன் நாம வந்து அவர் நம்மளை வந்து அதற்காக முன்குறித்திருக்கிறார். ஹலலூயா. இந்த 6 வாசிக்கும் பொழுது நம்மை கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். ஐ மீன் நம்ம அவருக்கு வந்து நம்ம சுவிகார புத்திரராய் மாற வேண்டும். வாட் இஸ் அடாப்ஷன், அடாப்ஷன் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும்பொழுது யுவர் அடாப்ஷன் இஸ் நாட் யுவர் பர்த். நம்மளுடைய பிறப்பு கிடையாது. அடாப்ஷன் என்று சொல்லும் பொழுது நம்ம வந்து பிறப்பு என்று சொல்லும் பொழுது நம்ம சபையில் வந்து வார்த்தையை கேட்குறோம். பார்ட் வேர்டில் இருக்கும் பொழுது அவங்க வந்து நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அந்த பர்த் கிடையாது. யுவர் அடாப்ஷன் இஸ் யுவர் பிளேசிங். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஸ்தானத்திலே பொருத்தப்படுவது தான் அடாப்ஷனாக இருக்கிறது. ஐ மீன் யூ ஆர் ப்ரீ டெஸ்டினேட்டட் அன் டு அடாப்ஷன். ஐ மீன் அடாப்ஷன் வந்து என்ன செய்கிறார், அது வந்து பிளேசிங் சன், தன்னுடைய மகனை வந்து அந்த ஸ்தானத்திலே வந்து ஒரு தகப்பன் பொருத்துகிறான். அவன் வந்து என்ன செய்கிறான், அந்த ஸ்தானத்தில் பொருத்தும் போது அதுதான் அடாப்ஷனாக இருக்கிறது. கலாத்தியர் 5:23-25 வாசிப்போம்.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு.
கலாத்தியர் 5:23-25
விசுவாசம். ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானங்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது.
அந்த உபாத்தியா இருக்க டியூட்டர் என்று சொல்லும்பொழுது அது வந்து கிறிஸ்துக்கள் கொண்டு போய் அந்த உபாத்தியா தொடர்ந்து 25-26 வாசி.
விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள்.
அந்த டியூட்டர் என்ன சொல்கிறார், கொண்டு போய் அங்க அந்த பொசிஷன் நம்ம பொருத்தும் பொழுது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். ஆமென். அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மளை வந்து தேவனுடைய புத்திரராய் வந்து அது நம்மளை மாற்றும்படியாக அது நம்மளை வழி நடத்தி கொண்டு செல்கிறது. ஆமென். அதன் பின்பு என்ன செய்யறது, பசுத்தாவி நம்ம பெறும்போது மனுஷன் வந்து அங்கே வார்த்தையை முதலாவது கேட்டு அவன் ரட்சிப்பை முதலாவது பெற்றுக்கொண்டு வார்த்தையை நேசித்து அந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்கும் பொழுது கர்த்தர் வந்து அவன் பரிசுத்தாவியை கொடுக்கிறான். பரிசுத்தாவியை கொடுத்த பின்பு அவன் என்ன செய்கிறான், எல்லா விதமான ஆசீர்வாதமான பரிசுத்தாவி பெறும்பொழுது அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் நம்ம வரும்பொழுது ஹோலி ஸ்பிரிட்டை கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு என்ன செய்யுது, ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வருது. அந்த ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும், ஒரு மனுஷன் இன்னும் வந்து அவன் வந்து மோர் ஸ்பிரிச்சுவலாக மாற வேண்டும். ஆனால் என்ன செய்கிறார்கள் வந்து அநேக மனுஷர் வந்து இந்த வேர்ல்லி பிளெஸ்ஸிங்ஸ் வரும்பொழுது அதனால இழுக்கப்பட்டு அவர்கள் வந்து மறுதளித்து போகிறதை பார்க்குறோம். எபிரேயர் 6:4-6 வாசிப்போம்.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திருப்பதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது வந்து ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். அவன் வந்து என்ன செய்கிறான்? இது எல்லாமே பரிசுத்தாவியை பெற்றோம். பெற்ற பின்பு என்ன செய்கிறான்? உலக பிரமாண ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வரும்பொழுது, அவனுக்கு கர்த்தர் வந்து உலக பிரமாண ஆசீர்வாதத்தை வரும்பொழுது, அவன் பேர் புகழ் பணம் சம்பாதிக்கும் பொழுது அதில் விழுந்து போகிறான். அவன் உலக பிரமாண பாவங்கள் அவனுக்குள்ள வரும்பொழுது, அந்த இச்சையினாலே அவன் விழுந்து போகும் பொழுது, அதுவும் கர்த்தரை மறுதளிக்கிறதுக்கே அடையாளமாக இருக்கிறது. அது மறுதளிக்கும் பொழுது அதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? அது கர்த்தரை சிலுவை வளர்ந்து அவரை வந்து மறுபடியும் அறிவதற்கு அடையாளமாக. இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அவர் மறுபடியும் மறுபடியும் வந்து அங்கே சிலுவையில் அறையும் பொழுது அவர்கள் வந்து அவர்கள் புதுப்பிப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. பாவத்திலே விழுந்து போகிறதை பார்க்குறோம். அந்த ஏசா வந்து என்ன செய்தான்? எவ்வளோ அவன் கண்ணீரோடு தேடியும் அவன் மனமார்களை கண்டடையவில்லை என்று பார்க்குறோம். எபிரேயர் 12:16-17 வாசிப்போம்.
ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் பிற்பாடவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான்.
அவன் என்ன செய்தான்? ஒருவனாயிலும் வந்து வேசிக்கல்லனாகவும் ஏசாவை போல வந்து ஒருவேளைக்காக வந்து அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனதை போல அந்த சீர்கெட்டனாக இருக்க வேண்டாம் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் அதனால என்ன செய்தான்? கண்ணீரோடு அவன் கவலையோடு தேடியும் மனமாறுதலை கண்டடையாமல் போனான். அந்த பொசிஷன் வந்து அவன் இழந்து போனான். அந்த லூசிஃபர் என்ன செய்தான்? தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவன் என்ன செய்தான்? அவன் வந்து அந்த ராங் வேவை சூஸ் பண்ணும் பொழுது அவன் விழுந்து போனான். அவனுடைய இடம் காணப்படாமற் போயிற்று. அதே போல இந்த பரிசுத்தாவி வார்த்தையை கேட்டு எல்லா விதமான ஆசீர்வாதத்திலையும் பெற்றுக்கொண்டு எல்லா வெளிப்பாடையும் அவங்க அறிந்து கொண்ட பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யும் பொழுது தேவனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய தேவனை வந்து அவங்க சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால அவர் மனம் திரும்புவதுக்கு ஏதுவாய் வந்து அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியமாக இது காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் வந்து இங்கே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங், இந்த பைபிளில் நம்ம வந்து இவ்வளோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து என்ன செய்யறோம்? கர்த்தர் இவ்வளோ வார்த்தையை கேட்டோம், வந்து ரட்சிப்பை அடைஞ்சிருக்காங்க. ரட்சிப்படைஞ்சு வார்த்தையை கேட்டு மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற அளவுக்கு அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளர்ந்து வந்து உலக பிரமாண ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வீழ்ச்சி அடைந்து போகிற பாவத்திலே வீழ்ச்சி அடைந்து போகும் பொழுது அது எப்படியாக இருக்கிறது? அவங்களோட ஜீவியம் வந்து முன்னிலைமை காட்டிலும் வந்து அங்கே பின்னிலைமை மோசமாக, ஸ்பிரிச்சுவல் டெத்து. அங்கே யோசேப்பு வந்து பாவத்துக்கு விலகி ஓடினான். பாவம் வரும்பொழுது அந்த டெம்டேஷன் வரும்பொழுது விலகி ஓடும். பரிசுத்தாவியை வந்து பெற்றிருக்கும் பொழுது என்ன செய்யணும்? அது வந்து விலகி ஓடுன்னு சொல்லும் பொழுது அதையும் மீறி வந்து செய்யும் பொழுது அது வந்து மீறுதலாக இருக்கிற வார்த்தைக்கு விரோதமான அது செயலாக இருக்கும் பொழுது நியாய தீர்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? எபிரேயர் 4:4-6 வரை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், அன்றையும் அவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்துல சொல்லியிருக்க. எங்கே கானான் தேசத்து உள்ள ஜனங்கள் பிரவேசிக்கும் பொழுது அங்கே 10 முறை மோர்தளித்தவர்கள், அந்த ஃபஸ்ட் எக்ஸரஸில் அங்கே இருந்தவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவங்க என்னுடைய இலைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லும் பொழுது அது ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படினால அந்த 6 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமனாலே அதில் பிரவேசிக்காமல், அதுங்களுக்கு வந்து முதல்ல வந்து கேட்டவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அதே போல் வந்து இப்பொழுதும் வந்து அதே தான் சொல்லப்படுது. அந்த வார்த்தையை மீறி அவங்க போகும்பொழுது, இந்த 3rd excellence இருக்கிறோம், இந்த இதில் வந்து வார்த்தையை மீறி போகும்பொழுது அந்த இலைப்பாறுதலே பங்கடைய முடியாது. அந்த ப்ராமிஸ் லேண்டு வந்து நமக்கு என்னவா இருக்கிறது? அது நமக்கு வந்து பிளேஸ் ஆஃப் ரெஸ்டாக இருக்கிறது. வி ஹாவ் எ ப்ராமிஸ் பிகாஸ் அவர் ப்ராமிஸ் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட். ஐ மீன் அது வந்து ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டாக இருக்கிறது. அந்த ப்ராமிஸுக்குள்ளே அவங்களால பிரவேசிக்க முடியாது. அவங்க எல்லா ஸ்டேஜும் வந்துட்டாங்க. பரிசுத்தாவியை பெற்ற பின்பு என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய ஸ்தானத்திலே பொருத்தப்பட வேண்டிய அந்த நேரத்திலே விழுந்து போகும் பொழுது அவங்க புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே அவர்கள் அங்கே விழுந்து போனார்கள். அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியமாக இருக்க தங்களுடைய ஸ்தானத்தை இழந்து போனார்கள். அந்த லூசிஃபர் எப்படி தன்னுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து போனானோ அதே போல இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? வேர்ல்ட்லி லஸ்ட்னால அவங்க விழுந்து போகிறதை பார்க்கிறோம். அவர்கள் வந்து அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்ச பின்பு பாவம் செய்கிறது. வார்த்தை முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு எல்லாத்தையும் நல்லா அறிஞ்சு இது இதுல இதுதான் உண்மையான சத்தியம், இந்த காலத்துக்கு கொண்டு கொடுக்கப்பட்ட செய்தி இதுதான், இதை விசுவாசிச்சாதான் நம்ம வந்து அங்கே ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுவோம். பாடி சேஞ்ச், வெட்டிங் சாப்பர், மில்லினியம் எல்லாமே இதை விசுவாசித்து இது கீழ்ப்படையும் பொழுதுதான் நமக்கு அதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கிளியர் நாலேஜ் வந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்த பின்பு அவர்களை புதுப்பிக்க முடியாது, அந்த இலை பார்தலே அவர்களால் பிரவேசிக்க முடியாது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது வந்து என்னது, நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, வார்த்தைக்கு வந்து முழுமையாக கீழ்ப்பு 100% வந்து அங்கே சரண்டர் பண்ண வேண்டியதாக. அதனால நம்ம வந்து என்ன செய்யணும், அநேகர் வந்து நம்ம சர்ச்சைக்கு ரெகுலராக போயிடணும், காலையில் பைபிள் படித்து ஜபம் பண்ணிட்டு நாம் அதுமாரி இருந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய பார்த்தலாம் நம்ம இஷ்ட நம்மளோட இச்சையின்படி நடந்தால் எப்படினாலும் கர்த்தர் நம்ம வந்து அவர் எல்லாத்தையும் மன்னிப்பார் அப்படின்னு நினைக்கிறான். அதெல்லாம் என்னதான் செஞ்சாலும் வந்து கர்த்தர் அதை பார்ப்பதில்ல. முதலாவது என்ன செய்யறாரு, பலியை பார்க்கல வந்து கீழ்ப்படுதல் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். அங்க பலி செலுத்துவதை பார்க்கலாம் வந்து அங்க கீழ்ப்படுதல் அவசியமா இருக்கும். வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படியணும், அதன் பின்புதான் நம்ம வந்து பைபிள் படிச்சு ஜபம் பண்ணும் பொழுது அது கேட்கப்படும். இல்லைன்னா அந்த ஜபம் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு அருவறுப்பானதா மாறிடும். நம்ம கீழ்படியாமல் வந்து நம்ம ஜபம் செஞ்சால் அதை அதை கர்த்தர் கேட்பதில்லை, அதில் கர்த்தர் பிரியமாக இருப்பதில்லை. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறோம், வார்த்தை வந்து இந்த கடைசி கால செய்திக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறார்களா என்பதை பார்க்க, முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது தான் அந்த வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்காம போனாலும் அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து வாழ்வதற்கு நமக்கு வந்து விருப்பமே இல்லை. இந்த உலகம் வந்து இப்போ முழுமையான சோதம் குமராக மாறி இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாவம் நிறந்து நிறைந்து போயிருக்கிறது. இப்பொழுது அக்கிரமமானது நிறைவாய் இருக்கிறது. சோதம் குமராவாக உலகம் மாறி இருக்கும் பொழுது இந்த பாவ உலகத்திலே வந்து நமக்கு வாழ விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஜபம் என்னது, ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும், ஆமென். அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது நம்ம அந்த அடாப்ஷனை பெறாத பட்சத்தில் நம்ம எப்படி அங்கே பிரவேசிக்க முடியும், அவ்வளோ வருகையில் நம்ம ஏன் எப்படி பிரவேசிக்க முடியும். இங்கே நம்ம இந்த ஒரு ஃபாதர் சன் அந்த ஸ்டோரியை குறித்து பார்ப்போம். அந்த ஃபாதர் என்ன செய்கிறார், அவருக்கு வந்து ஒரு பெரிய அங்கே லேண்ட்லார்டாக இருக்கிறார், நிறையா லேண்ட்ஸ் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்கிறது. அங்கே வந்து என்ன செய்கிறார், அவருக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அந்த மகன் பிறக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அதன் பின்பு அந்த மகன் வந்து அவன் வளர்ந்து கொஞ்சம் பெரியவன் ஆகும் பொழுது அவர் வந்து ஒரு மனுஷனை தேடுகிறார், ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன். அவன் ஒரு டியூட்டரை அவர் தேடுகிறார். அவன் நேர்மையாக இருக்க வேண்டும், அவன் வந்து நல்ல நாலேஜ் பர்சனாக இருக்க வேண்டும், தன்னுடைய மகனை வந்து நல்லா அவன் க்ரூம் பண்ண வேண்டும். அதுக்காக அவனை அங்கே தேடும் பொழுது ஒரு டியூட்டரை அப்பாயிண்ட் பண்ணுகிறார். அந்த டியூட்டருடைய ஜாப் என்ன, அந்த பையனுக்கு வந்து எல்லாத்தையும் அவனை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனுடைய என்னென்ன ஆபத்து, இதெல்லாம் என்னென்ன செஞ்ச ஆபத்து இருக்கிறது, என்னென்ன காரியங்களை எப்படி ஞானமாக செய்ய வேண்டும், இந்த பிஸ்னஸ் எல்லாம் எப்படி ரன் பண்ண வேண்டும். அவனு அவனுக்கு என்ன செய்கிறார், சின்ன விஷயத்துலேருந்து அங்கே எல்லா நாலேஜஸையும் அவனுக்கு வந்து அங்கே டீச் பண்ணுகிறார். அங்கே ரொம்ப நாளாக அவனுக்கு டீச் பண்ணும் பொழுது கடைசியில் வந்து அந்த புத்திர சுவிகார விழா அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. அந்த டே ஆஃப் அடாப்ஷன், அந்த டே ஆஃப் அடாப்ஷன் வரும்பொழுது அந்த டியூட்டருடைய ஜாப் என்னவென்றால், அந்த டியூட்டர் வந்து அந்த பையனை குறித்து வந்து சாட்சி சொல்ல வேண்டும். அவன் வந்து இப்போ ரொம்ப வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல மாதிரி அந்த பையன் வந்து க்ரூம் ஆகியிருக்கான். இப்போ வந்து அவனுக்கு வந்து எல்லா பொறுப்புகளும் வந்திருக்கிறது. பிள்ளைகள் எப்பொழுதுமே வந்து இந்த வாலிப பிள்ளைகள் வந்து ரொம்ப பொறுப்பு இல்லாமல் தான் இருப்பாங்க. படிக்கிறதுலையும் சரி, அங்கே வேலைக்கு போகிறது, வீட்டு காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு ஏஜ் வரும்பொழுது ஒரு சிலருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த குடும்ப பொறுப்புகள்லாம் வருது. அவங்க எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் அதை டீச் பண்ணும் பொழுது இந்த அந்த காரியங்கள் இருக்குதுன்னு பேரண்ட்ஸ் வந்து அங்கே ப்ராப்பராக டீச் பண்ணும் பொழுது அந்த அந்த ஒரு அவங்க பிள்ளைகள் வந்து நல்லபடி வளர்கிறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது அவங்க அந்த வாக்கு அந்த ப்ராமிஸ் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து கர்த்தருக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மாதிரி தான் நாங்கள் பிள்ளைகளை வளர்ப்போம், அவர் நாம மகிமைக்காக வளர்ப்போம்னு சொல்லி அங்கே சொல்லும் பொழுது அதன்படி தான் வளர்க்கணும். அப்பொழுது தான் வந்து அந்த பொறுப்புள்ள பிள்ளையாக அது வளரும். இப்போ இந்த டியூட்டருடைய ஜாப் அதுதான். இந்த டியூட்டர் என்ன செய்கிறார், அந்த எல்லா விதமான காரியங்களும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது இப்போ வந்து அவன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு அந்த ஸ்டேஜுக்கு அவன் வந்துட்டான். இப்போ அவனை குறித்து அங்கே சாட்சி சொல்ல வேண்டும். இந்த பையன் வந்து அவன் ரொம்ப நல்லா வந்து நாலேஜ்டு பர்சனாக இருக்கான், ரொம்ப பொறுப்புள்ள பையனாக இருக்கான். இப்போ வந்து உங்களுடைய எல்லாவற்றையும் வந்து அவன்கிட்ட நீங்கள் தைரியமாக ஒப்படை, உங்களுடைய எல்லா பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் நீங்கள் அந்த பையன்கிட்ட தாராளமாக ஒப்படைக்கலாம். அவன் வந்து எல்லாத்தையும் வந்து அவன் நல்லா பார்த்துப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த அப்போ அது சொல்லும் பொழுது தான் என்னது, அந்த பெத்த அந்த அந்த தகப்பனுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி உண்டாகும். தன்னுடைய பிள்ளையை குறித்து நாங்கள் நான் அந்த டியூட்டர் வந்து நல்ல சாட்சி சொல்கிறேன், அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனால் அதே சமயத்தில் நெகட்டிவாக சொன்னான், இந்த பையன்கிட்ட நீங்கள் எது கொடுத்தாலும் வந்து அது பிரயோஜனமே கிடையாது, இவங்கிட்ட கொடுத்தா எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவான், இவங்க நம்பி வந்து எதையுமே நீங்கள் செய்யாதீங்க, ஒரு ஏடிஎம் கார்டை கூட நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவான் அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றவர்களுக்கு வந்து எவ்வளோ துக்கமாக இருக்கும். அந்த டியூட்டர் வந்து அந்த மாதிரி நல்ல பாசிட்டிவாக சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான், எல்லா பொறுப்பையும் அங்கே கொடுக்குறான். அந்த டியூட்டர் வந்து இப்போ நமக்கு கம்பேர் பண்ணும்பொழுது அது ஹோலி ஸ்பிரிட் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்கிறது, நம்மளே வந்து வழிநடத்தி கொண்டு நம்மை வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் நம்மளை கொண்டு போய் அந்த அடாப்ஷனை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக அது செய்யணும்னா என்ன செய்யணும், இந்த ஹோலி ஸ்பிரிட் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். ரோமர் 8:16 வாசிப்போம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினை கூட சாட்சி கொடுக்கிறார்.
மறுபடியும் வாசிப்போம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் என்று ஆவியானவர் தாமே வந்து அவர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அடாப்ஷன். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆமென். நம்ம சுவிகார புத்திரராக மாறும். இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மளை லீட் பண்ணி கொண்டு போய் நம்ம ஒரு சுவிகார புத்திரராக நம்மளை மாற்றுகிறது. ஆமென். அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து அந்த நம்மளுடைய பொசிஷனில் நம்மளை கொண்டு அந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நம்மளை வந்து அங்கே பொறுத்துகிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தாவுக்கு கீழ்படி. இந்த பரிசுத்தாவு என்ன செய்கிறது, சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழி நடத்துகிறது. என்னென்ன வார்த்தை என்ன சொல்கிறது, இந்த காலத்துக்குரிய வார்த்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடிய எல்லாமே இன்றைக்கி வெளிப்படையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஆவிக்குரிய காரியங்களே வந்து நம்ம தியானிக்கிறோம், ஆனால் வந்து பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய காரியங்களே அநேகம் இருக்கிறது. நம்ம வந்து பைபிள்லேயே வந்து எல்லா காரியமும் போட்டுருக்கோம். நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும், நம்மளுடைய ஹேர் க்ரூமிங் எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து எல்லாமே தெளிவாக போட்டப்பட்டிருக்கு. அதனால் வந்து வார்த்தைக்கு வந்து எந்த விதத்திலும் கான்ட்ரரியான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. உலகத்தின் இச்சைகள், உலகத்தை நேசிக்கிறது, வார்த்தைக்கு புறம்பான காரியத்தின் மேலே நம்முடைய நோக்கம் அங்கே காணப்படுது. இதை போல வந்து எந்த விதமான வந்து கான்ட்ரரியும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பசுத்தாவியானவர் என்ன செய்கிறார், நம்ம வார்த்தையின்படி வழி நடத்துகிறார். பரிசுத்தாவியானவர் வந்து நம்ம வந்து தவறு செய்யும்படியான கொண்டு போவதில்லை. என்ன அநேகர் என்ன சொல்லுவாங்க, இங்கே சட்டத்தில் ஓட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி கத்தருடைய சித்தம் தான், அவங்க அவங்க தவறு செஞ்சுட்டு ஆண்டவர் தான் நான் இது மாதிரி செய்ய வச்சிருக்கிறார் அப்படின்னு அநேகர் வந்து அபாண்டமாக ஆண்டவர் மேலேயே பழி போடுகிறவர்கள் இருக்கிறார். அநேகர் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க செஞ்ச தவறை வந்து நியாயப்படுத்துறதுக்காக ஆண்டவர் மேலேயே பழிய போடுவாங்க. அப்படி போடும்பொழுது ரெட்டத்தனையான ஆக்கினை தீர்ப்பு தான் வரும். இந்த பாவம் இதனை ஏன் செஞ்சான்னு தெரியல, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார். எது கேட்டாலும் ஆண்டவர் எப்படி அனுமதிப்பார் ஆண்டவர், பரிசுத்தாவியானவர் வந்து சத்தியத்தின்படி வார்த்தையின்படி தான் அவங்களை வழி நடத்துவார். அவர் வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை வந்து அவர் வழி நடத்த மாட்டார். ஆண்டவர் அனுமதி உங்களுக்கு வந்து சட்டத்தில் ஓட்டை கண்டுபிடிக்கிறது போல ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். மனப்பூர்வமாக இவங்க போய் அதை செய்துட்டு ஆண்டவர் அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லி அவரையே பிளேம் பண்ண பார்ப்பாங்க. அப்படியேப்பட்டவர்களுக்கு வந்து ரட்டத்தனையான ஆக்கினை தீர்ப்பு கிடைக்கும். பாவம் வந்து வரும்பொழுது ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கிறது. அந்த ஆகான் வந்து இருக்கிற வரைக்கும் அங்கே ஆசீர்வாதம் வராது. ஆகானை வந்து அங்கே பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு போய் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவன் அப்படியாவது செய்த பின்பு அங்கே வந்து அங்கே தொடர்ந்து வந்து அவங்க அவங்களுக்கு கத்துறவங்களோடு கூட வந்து வழி நடந்த அந்த ப்ராமிஸ்க்கு தடை என்னது, அன்பிலீஃப். கர்த்தருடைய வார்த்தையை அவிஸ்வாசிப்பதே பாவம். கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசித்து பாவத்திலே போடுவாங்க. அநேகர் என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வந்து அவங்களுக்குள்ள எல்லா விதமான பாவத்தையும் இருந்துட்டு இதெல்லாம் பாவத்தின் தன்மைகள், நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் சின்னு, நான் தான் வார்த்தையை விசுவாசிக்கிறேனே. வார்த்தையை விசுவாசித்தா இந்த ஆட்ரிபியூட் உனக்குள்ள இருக்காது. ஹல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, உண்மையிலேயே விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தை உள்ள வரும்பொழுது எல்லா அசுத்தங்களும் அது புறம்பே போய்விடுகிறது. ஆமென். அந்த அசுத்தங்கள் வந்து பாவங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸை அது பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு தடையாக அமைகிறது. அது அநேகர் அறியாதபடிக்கு அந்த பாவ இச்சையிலே அங்கே விழுந்து போகிறாங்க. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ், அந்த எபேசியர் ரெண்டாம் முதலாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கான்னு சொல்லும் பொழுது இந்த ஆசீர்வாதத்துக்கு தடை என்னது? அந்த ப்ராமிஸ், அது நமக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அது ஃபினிஷ் ஒர்க்காக இருக்கிறது. ஆனால் தடை எப்படி வருகிறது? சின் கேம்புக்குள்ளே வரக்கூடாது, பாவம் உள்ளே வந்தால் அந்த ப்ராமிஸ் வந்து அங்கே கிரியை செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை அங்கே கிரியை செய்ய முடியாது, கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. பாவம் இருக்கிற இடத்துல அங்கே கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அதனால தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 10 முறை மறுதளித்தவர்கள், அவங்க முறுமுறுத்தவர்கள். 10 முறை அவங்க முறுமுறுக்கும் பொழுது அவங்களால அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு வனாந்திரத்திலே விழுந்து போனார்கள். அவருடைய சடலங்கள் அங்கே விழுந்து போனது. அதே போல அவங்க வந்து இந்த 3rd Exodus இருக்கும் பொழுது அந்த முறுமுறுக்கிற ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தரை வந்து அங்கே வந்து நமக்காக ஒரு தரம் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், 2வது தரம் அவரை சிலுவையில் அறைந்து அவரை மறுதளித்து அவரை அவமானப்படுத்துவும்படியான ஒரு செயலை நம்ம செய்யாதபடிக்கு வார்த்தையின்படி நம்மை காத்துக்கொண்டு அந்த பெற்றுக்கொள்ளும். அந்நீரும் பரதேசியமாக இருக்கிறோம், ஆனால் ஒரு நாளில் வந்து கர்த்தருடைய வருகை வரும்பொழுது இந்த உலகத்தையும் வந்து நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இந்த உலகம் வந்து ஏடனி கண்டிஷனாக மாறும். ஆதாம் வந்து முதலாவது ஆதாமுக்கு இதை இந்த அதிகாரத்தையெல்லாம் கொடுக்கும் பொழுது எப்படி இந்த உலகம் இருந்ததோ அதே போல ஏடனி கண்டிஷனாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம அடுத்த பாட்டை வந்து 3வது பகுதியை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, ஒரு சில பேராயமுடைய சமூகத்துக்கு வந்து நாங்கள் ஆண்டவருமே வார்த்தையை கேட்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த எங்கள் மத்தியிலே இந்த தொடக்கம் முதல் ஆண்டவரே மட்டுமாய் காணப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே இங்கே வந்தவர்கள் அனைவரும் வந்தது நல்லது என்று உணர கிருபை தாரும். நாங்கள் கேட்ட வார்த்தையானது அது எங்களுக்கு உள்ள யாரு கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. எங்களை ஆண்டவரே அந்த புத்திர சுவிகாரராக நீர் மாற்றுவீராக கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முன்னறிதலின்படிக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவருக்கே செலுத்துறோம். கர்த்தரும் மீட்பெறும் அருமை இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.